بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه نمد كل هيلم سندنيلم سيللم அறிவிலும் வழிகேடுகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் ஊடுருவதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடியவனாக நமது அனைத்து காரியங்களிலும் அல்லாஹுவின் பொருத்தத்தை வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஸ்ஸஹீஹுல் முஸ்னத் கிரந்தத்திலிருந்து கிதாப் அல் இஃதிஸாம் பில் கிதாபி வஸ்ஸுன்னா, குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் என்ற பகுதியை நாம் படித்து வருகிறோம். அதிலே குறிப்பாக இரண்டாவது பாடம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுதல் என்ற பாடத்திலே இதுவரை 7 ஹதீஸுகளை நாம் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 5 ஹதீஸுகளை படிக்க இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவானாக. முதலாவது ஹதீஸ், வபிஹி கால ஹத்தஸனா அபு குரைபின் கால ஹத்தஸனா அபு உஸாமத் அன் புரைதின் அன் அபி புர்தத் அன் அபி மூசா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இன்னமா மஸலி வமஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி கமஸலி ரஜுலின் அதா கௌமன் فقال يا قوم اني رايت الجيش بعيني واني انا النذير العريان فنجا فاطاعه طائفه من قومه فادلجوا فانطلقوا على مهلهم فنجوا وكذب طائفه منهم فاصبحوا مكانهم فصبحهم الجيش فاهلكهم واجتاحهم فذلك مثل من أطاعني فاتبع ما جئت به ومثل من عصاني وكذب ما جئت به من الحق. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், إنما مثلي ومثل ما بعثني الله به, எனக்கு உதாரணம், மேலும் எந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதற்கு உதாரணம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கமும் அப்படித்தான், வஹி குர்ஆனுடைய பழக்கமும் அப்படித்தான். ஒரு செய்தியை அதிகமாக புரிய வைக்க வேண்டும் என்றால் ரப்பி ஜிதினி இல்மா, ஒரு செய்தியை அதிகமாக புரிய வைக்க வேண்டும் என்றால் விரிவாக விவரிக்க வேண்டுமென்றால் அங்கே உதாரணங்களை, பயனுள்ள உதாரணங்களை, ஞானமிகு உதாரணங்களை பயன்படுத்துவது வழக்கம். அந்த அடிப்படையில்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு உதாரணத்தின் மூலமாக மார்க்கத்தின் ஒரு அடிப்படையை புரிய வைக்கிறார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பயன்படுத்துகிறார்கள், ஒன்று தனக்கு உதாரணம், இரண்டாவது தான் கொண்டு வந்த தீனுக்கு உதாரணம். மசலி தனக்கு உதாரணம், வமசலுமா பஅஸனி அல்லாஹ் தான் கொண்டு வந்ததற்கு உதாரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு வந்தார்கள்? இஸ்லாமை கொண்டு வந்தார்கள், தீனுல் இஸ்லாமை கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த இரண்டிற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உதாரணம் கூறுகிறார்கள். உதாரணத்தின் விளக்கம் என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தாரிடம் வருகிறார், வந்து அந்த கூட்டத்தை பார்த்து கூறுகிறார், என் கூட்டத்தார்களே, நான் என் இரு கண்களால் படையை பார்த்தேன். அதாவது உங்களை முன்னோக்கி வருகிற, உங்கள் மீது தாக்குதல் தொடுக்கிற எண்ணத்தில் வருகிற படையை என் இரண்டு கண்ணால் பார்த்தேன். நான் இது விஷயத்தில் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை செய்கிறவன். அரபு நாட்டிலே ஒரு பழக்கம் இருந்தது, கொள்ளைக்காரர்களை, கலகக்காரர்களை அல்லது தாக்குதல் நடத்த வருகிறவர்களை பார்த்துவிட்டால் ஆடு மேய்ப்பவர்கள் உடனடியாக தன் ஆடையை கழற்றிவிட்டு ஓடி வருவார்கள். மலை உச்சியிலே அல்லது உயரமான ஒரு குன்றிலே அல்லது உயரமான ஒரு மேட்டு பகுதியிலே நின்று கொண்டு தன் ஆடையை அசைத்து இந்த எச்சரிக்கையை செய்வார். ஒரு மனிதன் தன் மானத்தை துறந்து இப்படி ஒரு செயலை செய்கிறான் என்றால் நிச்சயமாக அங்கே ஒரு உண்மை இருக்கும் என்பதை எச்சரிக்கப்படுகிற மக்கள் புரிந்து கொள்வதற்காக இப்படி செய்வது அரபுகளுடைய வழக்கம். ஆகவேதான் இந்த செயல் இல்லாமலும் தெளிவாக பயந்து, தெளிவாக அதாவது தனக்கு எந்த மயக்கமும் இல்லை, போதையும் இல்லை, புரியாமல் இல்லை, தெளிவாக உண்மையில் பயந்து தன் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு எச்சரிக்கை செய்கிற எச்சரிக்கையாளர், எச்சரிப்பாளர் எல்லோருக்கும் அந்நதீருல் உரியான் என்று பயன்படுத்தப்படும். புரிகிறதா? சரி. வஇன்னி அனநதீருல் உரியான், தெளிவாக தான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று கூறுகிறார். ஃபன்னஜா, எனவே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அவர் கதறுகிறார். இதை கேட்ட மக்கள் இப்போது இரண்டு பிரிவாக ஆகிறார்கள். ஒரு பிரிவு அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டார்கள், உடனே தங்களுடைய அவசிய சாமான்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக புறப்பட்டார்கள். சௌகரியத்திற்கு ஏற்ப அப்படியே அவர்கள் பொதுவாக மெது நடையாக நடந்தாலும் தங்கள் ஊரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். புரிகிறதா? இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். ஒரு கூட்டம், நீ பொய் சொல்கிறாய், உன்னை நம்ப மாட்டோம் என்று கூறி தங்கள் வீடுகளிலேயே தங்கிக் கொண்டார்கள். இப்போது காலையில் அந்த படை அந்த ஊர்வாசிகள் மீது தாக்குதல் நடத்தி அந்த ஊரை விட்டு வெளியேறாமல் இருந்த எல்லோரையும் அழித்து விட்டது, அடியோடு வேரறுத்து விட்டது. வஜ்தாஹும். புரியுதா? இந்த உதாரணம் புரியுதா? எச்சரிக்கை செய்பவர் வருகிறார், அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்பவன், ஒரு படை உங்களை தாக்க வருகிறது என்று பயமுறுத்துகிறார். இந்த பயமுறுத்தலை கேட்ட ஒரு கூட்டம், நீ சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்று பயந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். அவரை பொய்ப்பித்து காலை வரை தங்கியிருந்த கூட்டம் வந்த எதிரிப்படையால் அழிக்கப்பட்டு விடுகிறது. இதுதான் உதாரணம். இதை புரிகிறதுல ஒரு பெரிய சிரமம் இல்லை. இங்கே செய்தி என்ன? செய்தி கொடுப்பவரை, நல்ல கவனமா கேளுங்க, செய்தி சொல்பவரை ஒரு கூட்டம் நம்பியது, அவருடைய அறிவுரைக்கு ஏற்ப செயல்பட்டது, அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். செய்தி சொன்னவரை நம்பியது, அவருடைய அறிவுரைக்கு ஏற்ப செயல்பட்டார்கள், இவர்கள் தப்பித்தார்கள். ஒரு கூட்டம் செய்தி சொன்னவரை பொய்ப்பித்தது, பொய்ப்பித்த காரணத்தால் அவர் செய்த எச்சரிக்கையின்படி செயல்படவில்லை, அழிந்து நாசமானது. இது இந்த உதாரணத்தின் தகவல். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபதாலிக மஸலு மன் அதாஅனி ஃபத்தபஅ மா ஜுது பிஹி வமஸலு மன் அஸானி வகذب பிமா ஜுது பிஹி மினல் ஹக். இதுதாங்க உதாரணம். எதற்கு உதாரணம்? நான் கொண்டு வந்ததை பாருங்க, நல்ல கவனமா கேளுங்க, ஹதீஸ்ல எப்படி வருது வாசகம், மதலு மன் அத்தாஅனி வத்தபஅ மா ஜிஅது பிஹி, எனக்கு கட்டுப்பட்டவர். நபிக்கு கட்டுப்படுதல் என்பது எப்படி? எந்தவித நிபந்தனையும் இன்றி, எந்தவிதமான சாக்கு போக்குகள் இன்றி புறப்படு என்றால் புறப்பட வேண்டும், நில் என்றால் நிற்க வேண்டும், தொழு என்றால் தொழ வேண்டும், தொழாத என்றால் தொழக்கூடாது, நோன்பு வை என்றால் நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு வைக்காது என்றால் வைக்கக்கூடாது. ஷரியத் அவர்கள்தான் மசலுமன் அத்தாஅனி, எனக்கு கீழ்ப்படிந்தார், எனக்கு கட்டுப்பட்டார். அப்ப கட்டுப்படுதல் என்பது நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது. மசலுமன் அத்தாஅனி ஃபத்தபஅ மா ஜிஅது பிஹி, நான் கொண்டு வந்ததை, மா எதையெல்லாம் நான் கொண்டு வந்தேனோ அதை பின்பற்றினார், செயல்படுத்தினார். நம்பிக்கை, செயல்படுத்துதல், கீழ்படிதல் இவையெல்லாம் அவரிடத்தில் இருந்தது. அவருக்கு உதாரணம், செய்தி சொல்பவரின் செய்தியை கேட்டு தன் ஊரிலிருந்து புறப்பட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டவரை போல. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக இத்தாஅத், சொல்லுங்கள் பார்க்கலாம், இத்தாஅத், இத்தாஅத், கீழ்ப்படிதல், கட்டுப்பட்டு விடுதல், வழிபடுதல், வழிபடுதல் என்றால் வணங்குதல், வழிபடுதல், முற்றிலுமாக அவர்களின் வழியை பின்பற்றி விடுதல், இது கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்தாக வேண்டும். இத்தாஅத், இத்திபா, அவர்கள் என்ன வழிமுறைகளை, வாழ்க்கை முறையை அல்லது கட்டளைகளை சொன்னார்களோ, இத்திபா, பின்பற்றுதல். சொல்லுங்கள், இத்திபா, இத்தாஅத், இத்திபா, இத்தாஅத் என்றால் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விடுதல், ரசூலை அங்கீகரித்துக் கொள்ளுதல். இத்திபா என்றால் ரசூலுடைய சுன்னத்துகளை, ரசூலுடைய கட்டளைகளை இத்திபா, பின்பற்றி கொள்ளுதல். இவருக்கு உதாரணம் அந்த சொல்பவரின் எச்சரிக்கையாளரின் எச்சரிக்கையை கேட்டு புறப்பட்டவரை போல. அப்ப என்ன, பாதுகாக்கப்படுவார். சரி, ஒரு கூட்டம் அறிவிப்பாளரின் அறிவிப்பை கேட்காமல் ஊரிலேயே தங்கிக் கொண்டது, படை வந்தபோது நாசமாக்கப்பட்டது. அவர்களுக்கு உதாரணம் யார்? ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஸானி வ கذب ما جئت به من الحق, எனக்கு மாறு செய்தவன், எனக்கு இஸ்யான், மாறு செய்தவன், இத்தாஅத்துக்கு நேர் மாற்றம், வ கذب ما جئت به من الحق, இத்திபாஅக்கு மாற்றம், நான் கொண்டு வந்த சத்தியத்தை பொய்ப்பித்தவன். இப்போ ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றவில்லை என்றால், அவர்களுடைய வழிமுறையின்படி நடக்கவில்லை என்றால், அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நயவஞ்சகம், சந்தேகம் கூடிக்கொண்டே சென்று இறுதியில் அவற்றை பொய்ப்பிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஒரு எச்சரிக்கை இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது. செய்தி என்ன? முதல் செய்தி என்ன? யார் ரசூலுக்கு மாறு செய்தானோ, ரசூலுக்கு மாறு செய்தானோ, அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பொய்ப்பித்தானோ, அவனுக்கு உதாரணம் யார்? அவனுக்கு உதாரணம் யார்? யார் செய்தி சொல்ல வந்த அந்த எச்சரிக்கையாளரை, படை வருகிறது, உங்களை அழிக்க வருகிறது என்று சொன்ன போது நம்பாமல் ஊரிலேயே தங்கிக் கொண்டு அழிக்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்களுக்கு உதாரணம். அப்ப இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது, ரசூலுக்கு கீழ்ப்படிந்தால்தான் இம்மையின் பாதுகாப்பும் மறுமையின் பாதுகாப்பும். அல்லாஹுவின் புறத்தில் இருந்துண்டான பாதுகாப்புக்கு 100க்கு 100 கேரண்டி, உத்தரவாதம் எதில் இருக்கிறது? இத்தாஅத்தில் இருக்கிறது, இத்திபாஇல் இருக்கிறது. இம்மை மறுமையின் அறிவு, இம்மை மறுமையின் அறிவு, நாசம் எதில் இருக்கிறது? இஸ்யானில், தக்தீபில். இஸ்யான் என்றால் மாறு செய்தல், தக்தீப் என்றால் பொய்ப்பித்தல், விட்டுவிடுதல், செயல்படுத்தாமல் விட்டுவிடுதல், இத்திபாஅக்கு மாற்றம். உஹுத் போருடைய சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உஹுத் போரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பெரியும் வீரர்களுக்கு சொன்னார்கள், லா தப்ரஹு மகானக்கும், உங்கள் இடத்தை விட்டு நீங்கள் அகன்று விடாதீர்கள், இறங்கி விடாதீர்கள். எப்படிப்பட்ட நிலையிலும் சரி, நாங்களெல்லாம் கொல்லப்பட்டு எங்களை பருந்துகள் கழுகுகள் கொத்தி தின்பதை பார்த்தாலும் சரியே, இவ்வளவு தெளிவான கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு பிறகு நிறுத்தப்பட்டிருந்த 50 தோழர்களில் 13 அல்லது 15 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாம் இறங்கிவிட்டார்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்லுகின்றான், துரிதுன அரத துன்யா, துன்யாவின் பொருள்களை தேடியா நீங்கள் இறங்கினீர்கள், அல்லாஹ்விடத்தில் மறுமையின் பொருள் இருக்கிறது. தலைவர் சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை இறங்கக்கூடாது என்று. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அது போர் முடியும் வரைதான், போர் முடிந்து விட்டது, முஸ்லிம்கள் எல்லாம் கனிமத்தை சேகரிக்கிறார்கள், நாமும் சென்று நம் பங்கை தேடுவோம் என்று இறங்கிவிட்டார்கள். வெற்றி தோல்வியில் மாறியதா இல்லையா, மகிழ்ச்சி கவலையில் மாறியதா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சோதனைக்கு உள்ளானார்கள். 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். எதனால் வந்தது? ஐசியான், ரசூலுடைய கட்டளைக்கு கீழ்படியாததின் காரணமாக, இத்தாஅத்து செய்யாததின் காரணமாக. அதுவும் இங்கே கவனிக்க வேண்டும், இங்கே இத்தாஅத் என்பது அந்த சஹாபாக்களிடமிருந்து மனமுரண்டால் ஏற்படவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எதனால் ஏற்படவில்லை, மனமுரண்டால் ஏற்படவில்லை. அந்த ஹதீஸிற்கு அவர்கள் ஒரு புரிதல் புரிந்தார்கள், அந்த தவறான புரிதலின் அடிப்படையில் ஏற்பட்டது என்றால், இங்கே அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை வைத்து விடுகிறான். நபி ஒன்றை தடுத்து விட்டால், கவனமா கேளுங்க, நபி ஒன்றை தடுத்து விட்டால் அதிலே தஅ்வீல்கள் செய்யாதீர்கள், அதற்கு வியாக்கியானம் கொடுத்து அதை ஆகுமாக்க தேடாதீர்கள். மார்க்கம் ஒரு வரையறையை நிர்ணயித்து விட்டால், ஒரு சட்டத்தை விதித்து விட்டால், அதற்கு வியாக்கியானங்கள் கூறி அதை மீற முயற்சிக்காதீர்கள். இஸ்ரவேலர்களின் உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே தெளிவாக எடுத்துச் சொல்கிறான். நீங்கள் கடற்கரையின் ஓரத்திலே வாழ்ந்த மக்களின் உதாரணத்தை இவர்களுக்கு சொல்லுங்கள். இது தீஹிம் ஷைத்தானுஹும் யௌம ஸபதிஹிம் ஷுர்ரா, அவர்களுக்கு அவர்களுடைய மீன்கள் அந்த சனிக்கிழமையிலே அப்படியே மேலே தலைகளை காட்டிக்கொண்டு நீந்தி கொண்டு வந்தன. வ யௌம லா யஸ்பிதுன் லா தீஹிம் கதாலிக், மற்ற நாட்களில் அந்த மீன்கள் அப்படி வராது. என்ன செய்தார்கள், ஆஹா, இப்படி ஒரு வாய்ப்பாக இருக்கிறதே, சரி, மீனைத்தானே தொடக்கூடாது, மீனைத்தானே இன்று பிடிக்கக்கூடாது என்று கூறி சனிக்கிழமைகளிலே வலையை விரித்து வைத்து விட்டார்கள், வலை விரிப்பதிலே ஈடுபட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை சென்று மீனை பிடித்துக் கொண்டார்கள், அல்லது சனிக்கிழமைகளிலே பாத்திகளை கட்டிக்கொண்டு மீன்கள் அங்கே வந்தவுடன் மாலையிலே தடுத்து விடுவார்கள், ஞாயிற்றுக்கிழமை சென்று மீனை பிடிப்பார்கள். அல்லாஹ் இந்த செயலை செய்தவர்களையும், இந்த செயலை செய்யும் இந்த மக்கள் செய்யும் போது அவர்களை தடுக்காதவர்களையும் குரங்குகளாக மாற்றிவிட்டான், கேவலப்பட்ட குரங்குகளாக மாற்றினான். ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஹராமை ஹராம் என்று இச்சைக்கு அடிமையாகி செய்வது, இச்சைக்கு அடிமையாகி ஹராமை ஹராம் என்று செய்வது, ஹராம் தான், ஏதோ மன இச்சைக்கு அடிமையாகி செய்து விடுகிறேன், செய்துட்ட என்று செய்தல், இது ஒரு பெரும்பாவம். இதே மனிதன் அந்த ஹராமை தனக்கு ஆகுமாக்கி காரண காரியங்களை கூறி அந்த ஹராமை தனக்கு ஆகுமாக்கி கொண்டு செய்யும் போது அல்லாஹுவின் கோபம் கடுமையாகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பு செய்தார்கள்,
தப்பை ஒத்துக்கொண்டார்கள். நான் தப்பு செய்து விட்டேன், அல்லாஹ் நீ தடுத்தாய், நான் சாப்பிட்டு விட்டேன், ஒத்துக்கொண்டார்கள், அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்லீஸ் தப்பு செய்தான், இப்லீஸ் தப்பு செய்தான். ஆதமுக்கு சஜிதா செய்ய சொன்ன போது சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொன்னான். பிறகு தான் செய்த அந்த தவறை நியாயப்படுத்தினான், அல்லாஹ்வின் கட்டளையை தான் மீறினான் அல்லவா, அந்த மீறியதை அவன் நியாயப்படுத்தினான். என்னை நீ நெருப்பில் விழுந்து படைத்திருக்கிறாய், அவரை மண்ணில் இருந்து படைத்திருக்கிறாய், எனவே நான் செஞ்சது சரிதான் என்று அல்லாஹ் எனவே சொல்லிவிட்டான். அபா வஸ்தக்கு வர, இவன் மறுத்து விட்டான், பெருமை கொண்டு விட்டான் என்று. புரியுதுங்களா இந்த செய்தி? புரிஞ்சா இல்லையா? இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொருளை ஹராமாக்கி விட்டால் அதை ஆகுமாக்க தேடாதீர்கள். இஸ்ரவேலர்களின் மீது கொழுப்புகளை அல்லாஹ் தடை செய்தான். இஸ்ரவேலர்களின் மீது அல்லாஹ் கொழுப்புகளை தடை செய்தான். அவர்கள் என்ன செய்தார்கள்? கொழுப்பை சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கிறான் அல்லாஹு தாலா. கொஞ்சம் இப்படி வழி விட்டுருங்க, முன்னாடி வந்துருங்க, பின்னாடி வர்றவங்களுக்கு வசதியா இருக்கும், முன்னாடி நிறைய இடம் இருக்கு. அவர்கள் அந்த கொழுப்பை வியாபாரம் செய்தார்கள், விற்றார்கள், பிறகு அதை அதனுடைய கிரயத்தை சாப்பிட்டார்கள். அப்ப இதிலிருந்து நாம் என்ன புரிய வருகிறோம் என்றால், கவனமா கேளுங்க, ஹராம் ஒன்று தடுக்கப்பட்டு விட்டால் அதை ஆகுமாக்கிக் கொள்வதற்கு காரணங்களை தேடக்கூடாது, ஹீலா என்று சொல்வார்கள். ஹலால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை செய்வதற்கு காரண காரியங்கள் தேடலாம், ஹராம் தடுக்கப்பட்ட ஒன்றை செய்வதற்கு காரண காரியங்களை தேடக்கூடாது. சரி, அப்ப இந்த செய்திகளை எல்லாம் நாம் புரியும் போது, இந்த ஹதீஸையும் நாம் பார்க்கும் போது மிக தெளிவாக நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுவது போன்று, வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ், வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇذنில்லாஹ். தூதர்களை நாம் அனுப்புவதெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு அந்த தூதர்கள் கீழ்படியப்பட வேண்டும், அந்த தூதர்களுக்கு மக்கள் கீழ்படிய வேண்டும் என்பதற்கு தான். தூதரை அல்லாஹ் அனுப்பியது அந்த தூதருக்கு நீங்கள் மாறு செய்வதற்காக அல்ல. அப்ப யார் இத்தாஅத் செய்தார்களோ, இத்திபா செய்தார்களோ, இத்தாஅத் என்றால் கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், இத்திபா என்றால் பின்பற்றுதல், யார் இத்தாஅத் இத்திபா செய்தார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள், துன்யாவிலும் பாதுகாப்பு பெறுவார்கள், மறுமையில் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை அடைவார்கள், முக்கர்ரபீன்களிலே இருப்பார்கள், அஸ்ஹாபுல் யமீனிலே இருப்பார்கள், அஸ்ஸாபிகுனல் அவ்வலூனிலே இருப்பார்கள். அல்லாஹ் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்கின்றானோ அந்த எல்லா நல்ல வாக்குறுதிகளும் இவர்களை வந்து சேரும். புரியுதா? யார் ஐஸ்யான் செய்கிறார்களோ, ஐஸ்யான் என்றால் மாறு செய்தல், தக்தீப் பொய்ப்பித்தல், நம்பாமை, ரசூல் சொல்வதின் மீது நம்பிக்கை வருவதில்லை, ரசூல் எதை சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்னதெல்லாம் சத்தியம்தான், சத்தியத்தை தவிர உண்மையை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே பேச மாட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் என்றால் அங்கே பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகப்படக்கூடாது, அதை யோசிக்க கூடாது. அப்ப யார் வந்து இஸ்யான் மாறு செய்கிறார்களோ, ரசூல் கொண்டு வந்த சத்தியத்தை பொய்ப்பிக்கிறார்களோ, நம்பாமல் இருக்கிறார்களோ, இவர்களுக்கு உதாரணம் யார் என்றால், அந்த எச்சரிப்பவரின் எச்சரிப்பை கேட்காமல் தங்கள் ஊர்களிலேயே தங்கிக் கொண்டு அந்த படையால் அழிக்கப்பட்டவர்களை போல அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்ப இந்த ஹதீஸும் ரசூலுடைய சுன்னாக்களை, தலைப்பில் என்ன வந்திருக்குது, அல் இஹ்திதா பி சுனனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய சுன்னத்துகளை பின்பற்றுதல் என்ற தலைப்பா இல்லையா? அதுக்கு தான் இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், ரசூலுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும், கீழ்ப்படிந்தாக வேண்டும். சரி, அடுத்து வாங்க, அடுத்து ஒரு முக்கியமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம்மா துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்துகுலிஃப அபூ பக்ரின் பஅதஹு وكفر من كفر من العرب قال عمر لأبي بكر كيف تقاتل الناس وقد قال رسول الله صلى الله عليه وسلم أمرت أن أقاتل الناس حتى يقولوا لا إله إلا الله فمن قال لا إله إلا الله عصم مني ماله ونفسه إلا بحقه وحسابه على الله فقال والله لو قاتلن من فرق بين الصلاة والزكاة فإن الزكاة حق المال والله لو منعوني عقالا كانوا يؤدونه إلى رسول الله صلى الله عليه وسلم لقاتلتهم على منعه فقال عمر فوالله ما هو إلا أن رأيت الله قد شرح صدر أبي بكر للقتال فعرفت أنه الحق قال ابن بكير وعبد الله عن الليث அனாகன் வஹுவா அஸ்ஸஹ். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்கள், மரணமானார்கள். அப்போது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். அரபுகளில் பலர் காஃபிராகி விட்டார்கள். ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு அரபுகளில் பலர் குஃப்ரிலே சென்று விட்டார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, உமர் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரிடம், ஹதீஸுடைய பொருளை முதல்ல பார்க்கணும். அபூபக்கரே, மக்களிடத்தில் நீ எப்படி போர் செய்ய போகிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, நான் மக்களிடத்தில் போர் செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறேன் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் வரை. அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டால் அவர்கள் என்னிடமிருந்து தங்கள் பொருளையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வார்கள், அதற்குரிய உரிமையுடனே தவிர. அவருடைய கூலி அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது, அவருடைய விசாரணை அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. இவங்க தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டார்களே, இவர்களிடத்தில் நீ எப்படி போர் செய்ய போகிறாய் அப்படிங்கிறது அந்த கேள்வி அங்க மறைஞ்சிருக்குது. முன்னாடி சொன்னாங்கல்ல, அப்ப அபூபக்கர் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் மேல் சத்தியமாக நான் தொழுகையை ஜகாத்தை பிரித்து பார்த்தவர்களிடத்திலே சண்டையிட்டே தீருவேன். ஏனென்றால் ஜகாத் என்பது பொருளுக்குள்ள ஹக்காகும். எப்படி உடலுக்குள்ள ஹக்கு தொழுகையா இருக்குதோ அதே போல பொருளுக்குள்ள ஹக்கு ஜகாத்தாக இருக்கிறது. எனவே அவர்கள் எனக்கு ஒரு கயிறை கொடுப்பதை தடுத்தாலும், ஜகாத்துல ஒரு கயிறு தான் வந்து அந்த கயிறை தடுத்தாலும், இன்னொரு அறிவிப்புல ஒரு ஒட்டகத்தின் குட்டி, ஒரு ஒட்டகத்தின் குட்டி ஜகாத்தில் கொடுக்க வேண்டியிருந்து அதை தடுத்தாலும் அதற்காகவும் நான் அவர்களிடத்திலே போர் செய்வேன். புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இதுக்கு அவர்கள் ஜகாத்து கொடுத்திருந்து, அல்லது இதை ஜகாத்துல கொடுத்திருந்து இப்போது அவர்கள் இதை கொடுக்க மறுத்தால் அதற்காகவும் நான் போர் செய்வேன் என்று அபூபக்கர் உறுதியாக தன் முடிவை கூறிவிட்டார். இப்போது உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியே நாங்கள் பலமுறை அபூபக்கரிடத்திலே விவாதித்துக் கொண்டிருந்தேன், பேசிக் கொண்டிருந்தேன், கேட்டுக்கொண்டே இருந்தேன். இறுதியாக நான் புரிந்து கொண்டேன், அபூபக்கருக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே விளக்கம் கொடுத்து விட்டான், போர் செய்வதுதான் சரி என்று நானும் புரிந்து கொண்டேன், அதுதான் உண்மை என்று. இது ஹதீஸினுடைய தர்ஜமா. இப்ப இந்த தர்ஜமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், அவருடைய மரணத்திற்கு பிறகு நடந்த அந்த காலத்தில், அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நடந்த அந்த நிகழ்வுகளோடு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் விரிவா புரியலாம். அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு அங்கே ஒரு கூட்டம் நபி மனிதர், இதற்கு முன்னால் வாழ்ந்த மனிதர் தூதர்களை போன்று, முன்னால் வந்த தூதர்களை போன்று அவர்களும் தூதர் தான். அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ் இறக்காதவன் என்றும் உயிரோடு இருப்பவன், ரசூலுடைய மார்க்கத்தை பரப்புவது இப்போது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்தவர்கள். அவர்கள் யார்? அபூபக்கரும் அபூபக்கரோடு இருந்த அந்த மதினாவிற்குள் இருந்த சஹாபாக்கள், மக்காவிற்குள் இருந்த சஹாபாக்கள். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, மதினாவிற்குள் இருந்தவர்கள், மக்காவிற்குள் இருந்தவர்கள். இந்த மதினாவிற்குள் இருந்தவர்கள் தான் பத்ரிலே கலந்தவர்கள், புரியுதா? உஹதிலே கலந்தவர்கள், அஹ்சாபிலே கலந்தவர்கள், பைஅத்து ரிதுவானிலே கலந்தவர்கள், மக்காவிற்குள் இருந்தவர்கள். இவங்க யாரு? ஹுனைனில் கலந்தவர்கள். இப்ப இவர்கள் எல்லாம் நபியின் தோழமையை அடைந்து அவர்களிடத்திலே ஈமானின் பயிற்சி பெற்று, இதற்கு முன்பு பல நேரங்களிலே சோதனைகள் ஏற்பட்ட போதும் தடம் புரளாமல் உறுதியாக இருந்தவர்கள். புரிஞ்சிச்சா? இவர்களில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு உமர் அவர்கள் ரழியல்லாஹு அன்ஹு நபியின் மீது உள்ள பிரியத்தால், அதாவது நபி மரணிப்பார்கள் என்பதின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, சில முட்டாள்கள் சொல்வது போல இப்ப மரணித்தார்களா என்றால் இல்ல, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மரணிச்சிட்டாங்கன்னு நீங்க ஏன் எண்ணுறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றது போன்று சென்றிருக்கலாம், இந்த நிலையை மரணம் என்று சொல்லாதீர்கள். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க உமருக்கு இது கூட விளக்கம் இல்லாம போச்சு, நபி மௌத்தா போக மாட்டாருன்னு விளங்கி வச்சு. புரியுதா? அந்த அர்த்தம் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை எந்த ஒரு மார்க்க அறிஞரும் உமரின் மீது இதுவரைக்கும் சொன்னதே கிடையாது, இந்த புதிய அறிஞர்களை தவிர. விளங்குச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையை மரணம் என்று சொல்லாதீர்கள். இருக்கலாம், அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கலாம் என்று உமர் அவர்களுடைய அந்த ஒரு நிலை, தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் பதற்றத்தில் இருந்த அந்த நிலை. அப்ப சில பேர் உமரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் வந்து பார்த்தாங்க, இனி யாருக்கும் விவரம் சொன்னா புரியாது, குர்ஆன் ஒன்றுதான் அங்கே தீர்ப்பளிக்க கூடியது. நேரா மிம்பரில் ஏறினார்கள், அல்லாஹ்வின் வசனத்தை ஓதி காட்டிய போது எல்லாம் தெளிவடைந்தார்கள், எல்லாம் வந்து கூடிட்டாங்க. முடிஞ்சா இவர்கள் ஒரு கூட்டம், இவர்கள் அவஸாபிகூனல் அவ்வலூன், இவர்கள் யார்? ரிஜாலுன் சதகூ மா அஹதுல்லாஹ அலைஹி ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மன் யன்தஸர் வமா பத்தலு தப்தீலா. கொள்கையை மாற்றாதவர்கள், ஈமானை மாற்றாதவர்கள், தடம் புரளாதவர்கள், தங்களின் நம்பிக்கையை மாற்றாதவர்கள் என்று அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். இவர்கள் யார்? கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான் லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகர் யுவாதூன மன் ஹாதல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானு ஆபாஅஹும் அவ் அபனாஅஹும் அவ் இஃவானஹும் அவ் அஷீரதஹும் உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். இவர்களின் உள்ளங்களிலே ஈமானை நான் பதிய வைத்து விட்டேன், இவர்களை நான் ஜிப்ரீலை கொண்டு உதவி செய்து விட்டேன் இவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டம். சரியா? இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்தார்கள்? மதினாவிற்கு வெளியில் உள்ளவர்கள், மக்காவிற்கு வெளியில் உள்ளவர்கள், தூரத்தில் உள்ளவர்கள். சரி, இப்ப முஹம்மது இறந்து விட்டார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முஸ்லிம்கள் மிகைத்தே இருந்தார்கள் என்றால் இவர்களோட சேர்ந்து கொள்வோம், யார் மிகைக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று சைலண்டாக ஆகிவிட்ட ஒரு கூட்டம். சந்தேகம், தடுமாற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையிலே மிகைத்திருமா? லியுதுஹிரஹு அலதீனி குல்லிஹி வலவு கரிஹல் முஷ்ரிகூன். அந்த தடுமாற்றத்தில் சைலண்ட் ஆகிட்டாங்க. இன்னொரு கூட்டம் என்ன செய்தது? முஹம்மது இறந்து விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி இந்த மார்க்கத்திற்கு நிலைப்பாடு கிடையாது என்று குஃப்ரிலேயே சென்று விட்டவர்கள் ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் தங்கள் தங்கள் பகுதியில் இருந்த வழிகேடர்களை பின்பற்றி குஃப்ரிலே சென்று விட்டார்கள். உதாரணத்திற்கு யமன் பகுதியிலே முசைலமாவை நபி என்று ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னால் 40,000 பேர் சென்றுட்டாங்க. இன்னொரு கூட்டம் அஸ்வத் அனசி, அவனை நபி என்று ஏற்றுக்கொண்டு அவனோடு சென்று விட்டார்கள். இன்னொரு கூட்டம் சிஹால் என்ற ஒரு சூனியக்கார குறி சொல்கிற பெண்ணை நம்பிக்கை கொண்டு அவள் பின்னால் சென்று விட்டார்கள். இப்படி ஒரு ஒரு கூட்டமாக, அதாவது நபியை பொய்ப்பிக்கல, அவங்க அவங்க நபி, அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க இருந்தாங்க, இஸ்லாம்லாம் உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி எங்களுக்கு முசைலமா நபி, எங்களுக்கு அஸ்வத் அனசி நபி. இப்படி அவர்கள் நுபுவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் தொடர வைத்துக் கொண்டு தங்கள் தங்கள் பகுதியிலே ஒரு நபியை ஏற்படுத்தி கொண்டார்கள். புரிஞ்சுச்சா? இவர்களும் குஃப்ரில் சென்றவர்களில் வருவார்கள். புரியுதா? இப்பதான் நம்ம கஃபர மன் கஃபர மின் அரப், அரபுகளிலே குஃப்ரிலே சென்றவர்கள் குஃப்ரிலே சென்றார்கள் என்று சொன்னாங்களா இல்லையா இந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா, அதனுடைய விளக்கத்தை இப்ப நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு கூட்டம் எப்படி குஃப்ரிலே சென்றார்கள்? இஸ்லாத்தை மறுத்து அல்ல, அல்லாஹ் இல்லை என்று சொல்லி அல்ல, இஸ்லாம் உண்மை இல்லை என்று சொல்லி அல்ல, குர்ஆன் பொய் என்று சொல்லி அல்ல. எதை சொன்னதுனால? நபிக்கு பின்னாடி நபி இருப்பார்கள். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் நீங்க, இந்த காதியானி கூட்டம் அல்ல குஃப்ரிலே சென்றவர்கள். புரிஞ்சுச்சா? சரி, இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்தார்கள்? எல்லாம் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை, குர்ஆனில் சந்தேகம் இல்லை, ஹதீஸில் சந்தேகம் இல்லை. ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் நபியை பார்த்து, நபியே நீங்கள் ஜகாத்தை வாங்குங்கள் என்று, குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கிஹிம் பிஹா, அவர்களுடைய செல்வங்களிலே ஜகாத்தை நீங்கள் வாங்குங்கள், அவர்களை சுத்தப்படுத்துங்கள் என்று. எனவே நபி மௌத்தாகி விட்டார்கள், இனி ஜகாத் வாங்குற அதிகாரம் யாருக்கும் கிடையாது, நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம், தொழுவோம் ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டோம். பாருங்க, ஆதாரம் எங்க இருந்து கொண்டு வர்றாங்க? எங்க இருந்து? நபிக்கு அல்லாஹ் சொல்றாங்க, அப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நபியுடைய காலத்தோட ஜக்காத்து முடிஞ்சு, இனி ஜக்காத்து நாங்க கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்ப பாருங்க என்ன நடக்குது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு குஃப்ரில் சென்றவர்களுடைய பட்டியல எல்லாம் போட்டாங்க. அந்த பட்டியல யார் யார் வந்தா, இந்த சந்தேகம் கொண்டு ஜமாத் முஸ்லிம்களுடைய ஜமாத்தை விட்டு ஒதுங்கினாங்க பாருங்க, அவர்களும் வந்தார்கள். தங்கள் தங்கள் பகுதிகளிலே ஒரு நபியை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை நம்பிக்கை கொண்டு அவர்களுக்கு பின்னாடி சென்றார்களே, அவர்களும் வந்தார்கள். அடுத்து மூணாவது யார் வந்தா, யார் வந்தா, ஈமான் கொண்டோம், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொன்னோம், ஐங்கால தொழுகையை ஜமாத்தா தொழுவோம், ஆனா ஜகாத்து மட்டும் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல, அவர்களையும் காஃபிர்களிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த பகுதியை பத்தி தான் கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க போறோம். என்ன ஆனது, இந்த மக்கள் அப்படியே மதீனாவுக்கு வர்றாங்க கூட்டம் கூட்டமா, முக்கியமான தலைவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ள இந்த கொள்கையுடைய கூட்டத்தின் தலைவர்கள் மதீனாவுக்கு வர்றாங்க. வந்தவுடனே ஒவ்வொரு பிரமுகருடைய வீட்டில் ஒரு ஒரு தலைவர் போய் தங்குறாரு. அறிமுகமானவங்க தானே கோத்திரம் கோத்திரமா. நாளைக்கு எல்லாரும் ஹலீஃபா அபூபக்கரை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் எவனையும் தங்க வைக்கல. புரியுதா, எதுக்கு வந்தாங்க இவங்க சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வர்றாங்க. எதுக்கு, எங்களை எங்களுடைய இந்த நிலைப்பாட்டிலேயே விட்டு விடுங்கள், நாங்க தொழுகிறோம், ஷஹாதா சொல்றோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம், எங்களை இந்த நிலைப்பாட்டிலே விட்டு விடுங்கள் என்ற இந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி அதுக்கு சிபாரிசு செய்யறதுக்காக வேண்டி பாவம் யார துணை நாடினார்கள், சஹாபாக்களை. சரியா, இந்த சஹாபாக்கள்ல பல பேர் இறங்கணும் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, சரி பலவிதமான குழப்பத்துல இப்ப நம்ம சிக்கி தவித்துக் கொண்டிருக்கோம், ஒரு பக்கம் ரோமர்களுடைய அட்டாக்கு அது எப்போது வரும் என்று அங்க ஒரு பயத்தில் இருக்கிறோம், இந்த பக்கம் பல பேர் முர்த்ததாவே போயிட்டாங்க, அதாவது மார்க்கத்தை விட்டே விலகி போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் அஸ்வத் அனசிய நபியா கொண்டு ஒரு கூட்டம் போயிருச்சு, இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட போய் நம்ம படைய திருப்பி சண்டை செய்து பலவீனம் ஏன் அடைய, சரி இவங்க தான் ஷஹாதா சொல்றாங்கல்ல, இவர்கள் தான் தொழுகிறார்கள் அல்லவா, இவங்க யாரையுமே மறுக்கலையே, எதையுமே மறுக்கலையே, ஜக்காத்து தானே இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க, பரவாயில்ல இப்ப இந்த அளவுக்கு இவங்களிடத்துல இஸ்லாமை ஏத்துப்போம், இந்த அளவில் இவர்களிடத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வோம், இஸ்லாம் ஈமான் உறுதியாக உறுதியாக இவர்கள் ஜக்காத்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். புரியுதா, கன்செஷன் கொடுக்கறது கிடையாது, இனி நீங்க ஜக்காத்தை கொடுக்க வேணாம், சரி நாங்க அங்கிருச்சு, இப்போதைக்கு இந்த நிலைமையில இவங்களை விட்டு வைப்போம், பின்னாடி கொஞ்ச காலத்துல இவங்க நல்லா ஈமான்ல ஸ்ட்ராங் வந்த உடனே நாலஞ்சு பயான் எல்லாம் பண்ணி அப்புறம் இவங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்து நம்ம இவங்களை சரிபடுத்திடலாம் என்று எண்ணத்துல வர்றாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில இவர்கள் வந்தபோது ஒரே தெளிவான பேச்சு, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அதே நிலைமையில் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களிடத்திலிருந்து உங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் அதிலே என்னால் பாகுபாடு காட்ட முடியாது. அப்ப எனவே நீங்க ஜக்காத்து கொடுக்க மறுத்தால் உங்களிடத்திலே போர் செய்வோம், உங்களை காஃபிர்களாக நாங்கள் கருதுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கூட்டம் உடனே புறப்பட்டு போயிடுச்சு. அடுத்து இவர்களிடத்திலே சண்டை செய்வதற்காக ஹாலித் இப்னு வலீதை அனுப்பும் பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பெரிய தபால் எழுதுறாங்க, அனுப்பி அவங்க கையில கொடுக்கறாங்க, அந்த தபால போய் படிங்க. அந்த தபாலில என்ன செய்தி எழுதப்பட்டிருக்கிறது அந்த மக்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எப்படி தீனை ஏற்றுக்கொண்டீர்களோ பின்பற்றினீர்களோ அப்படி நீங்கள் வந்தால் உங்களிடத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்ப ஹாலிதுக்கு அறிவுரை, இதற்கு மாற்றமாக யார் இந்த ஜகாத்தை மறுக்கிறாரோ அவர்களிடத்திலே போர் செய், கடைசி மனிதர் வரை போர் செய், உங்களிலே கொல்லப்பட்டவர் சொர்க்கம் செல்வார் என்று அறிவுரை செஞ்சுட்டு அவர்களிலே யாரெல்லாம் ஆண்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் கொண்டு விடுங்கள், அவர்களுடைய சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்கி கொண்டு வந்து விடுங்கள். அதாவது ஒரு காஃபிர், ஹர்பி காஃபிர், இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய ஒரு காஃபிர் இடத்துல எப்படி போர் செய்து அவர்களின் போர் வீரர்கள் மைதானத்தில் யார் இருப்பார்களோ அவர்களை கொல்வது, அவர்களுடைய பெண்களை மைதானத்துக்கு வந்திருப்பவங்களை சிறுவர்களை கைது செய்து கொண்டு வருவது என்று ஹர்பி காஃபிரோடு என்ன சட்டமோ அந்த சட்டத்தை தான் பின்பற்றும்படி தன்னுடைய படை தளபதி காலிதுக்கு அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவுரை சொன்னார்கள். புரியுதா? இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கிட்டு இப்ப இந்த ஹதீஸுக்கும் இந்த பாடத்துக்கும் வாங்க. உமர் அவர்கள் அபுபக்கர் இடத்திலே பேசுகிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு. அபுபக்கர் அவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் தான், அப்படி சொல்லிட்டா நம்ம அவங்கள்ட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனா நீங்க இவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, தொழுகிறாங்க, எல்லா ஈமானுடைய அம்சங்களையும் ஏத்திருக்கிறாங்க, ஜக்காத்து தானே கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள், இவங்களிடத்துல போய் நீங்க எப்படி சண்டை செய்றீங்க, கித்தால் செய்றீங்க, இவர்களை நீங்கள் எப்படி காஃபிர் என்று கூறுகிறீர்கள்? அதாங்க. புரியுதா? புரிஞ்சா இல்லையா? அப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சொன்னாங்க பாருங்க, உமர் அவர்கள் ஹதீஸ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலோ அவன் தனது உயிரையும் பொருளையும் என்னிடமிருந்து, அதாவது என்னுடைய போரிலிருந்து, நான் அவன் மீது போர் தடுப்பதிலிருந்து பாதுகாத்துக் கொண்டான், இல்லா பி ஹக்கிஹி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹக்கை கொண்டே தவிர, அந்த ஹக்குல உள்ளதுதான் மனிதன் தொழுவதும் நோன்பு நோற்பதும். உடலுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹக்கு தொழுகை, பொருளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஹக்கு ஜக்காத்து. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த ஜக்காத்தின் ஒரு அற்ப அளவை இப்போது அவர்கள் கொடுக்க மறுத்தாலும் சண்டை செய்வேன், போர் செய்வேன், அவர்களது உயிர் ஹலால், அவர்களது பொருள் ஹலால். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே எதை நமக்கு உறுதி செய்ய விரும்புகிறார்கள் என்றால், எதை உறுதி செய்ய விரும்புகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே சிலதை நம்புவது, சிலதை நிராகரிப்பது. புரிய, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்திலே சிலவற்றை நம்பிக்கை கொள்வது, சிலவற்றை புறக்கணிப்பது. அது எந்த காரணத்தை கூறினாலும் சரி, நம்ம காலத்துக்கெல்லாம் ஒத்து வராதுங்க அது. எப்படி? அதெல்லாம் இந்த காலத்தில் சொல்ல பின்பற்றப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க அது. அதெல்லாம் இப்ப உள்ள எக்கனாமிக்ல, இப்ப உள்ள பிசினஸ் அமைப்புல அதெல்லாம் நம்ம பின்பற்றினால் முடியாது. எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் சரி, நஃப்ஸுடைய காரணத்தை சொன்னாலும் சரி, சமூக காரணத்தை சொன்னாலும் சரி, பொருளாதார காரணத்தை சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற போது எந்த நிலையில் அந்த தீன் இருந்ததோ அந்த நிலையில் பின்னால் வரக்கூடிய எவருக்கும் மாற்றம் செய்ய அனுமதி இல்லை. தெளிவா திரும்ப ஒரு தடவை சொல்றோம், நல்ல மனசுல பதிய வைத்துக் கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனில் அவர்கள் மரணிக்கும் போது எந்த நிலையில் விட்டு சென்றார்களோ அந்த நிலையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு அறவே எவருக்கும் அனுமதி இல்லை. அப்படி ஒருவர் மாற்றம் ஏற்படுத்தினால் அது குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். அடிப்படைகளில் இருந்தால், நல்ல கவனமா புரிஞ்சுக்குங்க, தெளிவா கேளுங்க, அடிப்படைகளிலே இருந்தால் எப்படி? உதாரணமாக ஈமானுடைய ஆறு அம்சங்கள், அமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ், இந்த ஆறு அம்சங்கள்ல இருந்தா, அல்லது புனியல் இஸ்லாமு அலா கம்சின், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج بيت الله وصوم رمضان இந்த ஐந்து அம்சங்கள்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது குஃபர் அக்பராக ஆகிவிடும், பெரிய குஃபராக ஆகிவிடும், இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும். புரிஞ்சுச்சா? இஸ்லாமை விட்டு வெளியேற்றிவிடும். முபாஹுத்தம் கிலாபத் இருந்தால் அவருடைய ரத்தம் ஓட்டப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிடும். சரி, அடுத்து அதே போல அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கும் அடிப்படையில் இருந்தால் மாறுபாடு, அல்லது அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கும் அடிப்படையில் இருந்தால், தஹலீலுல் ஹராம் அவ் தஹ்ரீமுல் ஹலால், வட்டி, ஜினா அல்லது வேறு பாவங்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்த ஹராமை ஆகுமாக்கும்படியாக இருந்தால், புரியுதா, அல்லது அவர்கள் அனுமதித்ததை தடை செய்யும்படி இருந்தால் இதுவும் குஃப்ர் அக்பர், பெரிய இறை நிராகரிப்பு, இஸ்லாமை விட்டு அவனை வெளியேற்றிவிடும். அதற்கு பிறகு குஃப்ருன் தூன குஃப்ரின், குஃப்ரிலே படித்தரங்கள் இருக்கின்றன. எல்லா குஃப்ரும் ஒரே அளவுள்ள குஃப்ரு கிடையாது. மில்லத்தை விட்டு இஸ்லாமை விட்டு வெளியேற்றி விடக்கூடியது கிடையாது. குஃப்ரிலே இந்த படித்தரம் இருக்கிறது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சா இல்லையா? அப்ப இங்கே நாம் செய்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அதுதான் மார்க்கம். அதிலே எந்த விதமான மாற்றத்தை செய்வதற்கு அது நம்முடைய புரிதலுக்கு ஏற்பவோ பிறருடைய புரிதலுக்கு ஏற்பவோ மாற்றம் செய்வதற்கு, ஆல்ட்ரேஷன் செய்வதற்கு, கூட்டுவதற்கு, குறைப்பதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இந்த செயலின் மூலமாக இதைத்தான் இங்கே நமக்கு உறுதிப்படுத்துகின்றார்கள். தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாஹ் இணைத்து சொல்லியிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாழ்நாளிலே ஜகாத்தை கலெக்ஷன் செய்தார்கள், வாங்கினார்கள், மக்களிடத்திலிருந்து வசூல் செய்தார்கள். ஆகவே யார் இந்த ஜகாத்தை கொடுக்க மறுக்கிறானோ அவன் இஸ்லாமை விட்டு வெளியேறியவனாக ஆவான். புரிஞ்சா? அதனாலதான் அவர்களுடைய உயிர் பொருளை எடுப்பதை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலால் என்று சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் இந்த விளக்கம் புரிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் அவர்கள் சில பேர் இறக்கப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தீனில் இறக்கம் என்பது கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்துவதில் இறக்கம் கிடையாது. வலா யஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரம் ஒருவன் செய்து விட்டால் அவர்களை 100 அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான், சொல்லி சொல்கிறான். அப்படி செய்யும் போது கேட்கும் போது எப்படி இருக்கு? அதுவும் அதாபகுமா தாயிபத்து மினல் முஃமினீன், அங்கு இருக்கின்ற முஃமின்களில் ஒரு பெரும் கூட்டம் அவர்களுக்கு நடத்தப்படு, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வேதனையை பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நிக்க வச்சு 100 அடிக்க சொல்கிறான் என்றால் அல்லாஹு தஆலா அங்க சில பேர் யோசிக்கலாம், அது பிடிக்கிறது 100 அடிக்கிறது, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா, அல்லது லேசா அடிக்கலாமா, அல்லது மறைச்சி வச்சு அடிக்கலாமா? அல்லாஹ் சொன்னா அல்லாஹ்வின் தீனிலே இறக்கம் வேண்டாம், அதாவது தீனை நிலைநிறுத்துவதிலே இறக்கம் வேண்டாம். முடிஞ்ச அவ்வளவுதான். அதுல எந்த விதமான அந்த நெளிவு சொலிவு முகதாட்சணை எல்லாம் இந்த மார்க்கத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஃபாத்திமா பின்த் கைஸ் திருடிய போது உசாமா சிபாரிசு செய்ய வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ஹத்துகளில் ஒன்றிலா நீ என்னிடத்துல சிபாரிசு செய்ய வருகிறாய், எப்படி உனக்கு அந்த துணிவு வந்தது? கண்ணுமையா கோவப்பட்டான், யாருமே கிட்டக்க போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த விஷயத்துல சிபாரிசு செய்யறதுக்கு. உசாமா சின்ன புள்ள, செல்ல புள்ள, சின்ன பிள்ளைகள், தந்தை இடத்துல பிள்ளை பேசுவதில் எந்த விதமான ஒரு பயம் இருக்காது பாருங்க, அந்த மாதிரி உசாமா வந்து பேசிட்டாங்க. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கோவப்பட்டு சொன்னார்கள், என் மகள் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் கையை வெட்டியே இருப்பேன், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் இருக்கின்றது நமக்கு மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு சென்றார்களோ அதுதான் தீன். அதில் எந்த விதமான மாறுதலும் மாற்றங்களையும் எந்த விதமான கூட்டல்களையும் குறைத்தல்களையும் செய்யக்கூடாது. அதை அப்படியே விடப்பட்ட நிலையிலேயே பின்பற்றி ஆக வேண்டும். அதுதான் ஈமான். புரிஞ்சுங்களா? அடுத்த ஹதீஸ், இந்த ஹதீஸும் ஒரு நிகழ்வை குறிக்கிறது. என்ன நிகழ்வு என்றால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹுர் இப்னு கைஸ் இப்னு ஹிஸ்ன் என்ற ஒரு நபித்தோழர், இவர் ஒரு சிறப்பிற்குரிய நபித்தோழர், மார்க்க அறிஞர், அது போன்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வணக்கசாலி, உமர் அவர்களுடைய மஜ்லிஸிலே ரொம்ப நெருக்கத்தை பெற்ற ஒரு சஹாபி. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உயைனா இப்னு ஹிஸ்ன் இப்னு ஹுதைஃபா இப்னு பத்ர் என்பவர் வந்தார். இவர் யாருன்னு சொன்னா, இந்த ஹுர் இப்னு கைஸுடைய அண்ணமக. வந்தவர் ஹுர் இப்னு கைஸ் இடத்திலே சொன்னார், இந்த அமீர் இடத்துல உனக்கு மதிப்பு இருக்கிறதா? வந்து எப்படி கேட்கிறாரு, இந்த அமீர் இடத்துல உனக்கு மதிப்பு இருக்கிறதா? அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம், வந்தவர் கொஞ்சம் விவகாரமானவர். கேட்கறதா இருந்தா எப்படி கேட்கணும், அமீருல் முஃமினீன் இடத்திலே அப்படின்னு கேட்கணும். எல்லா சஹாபாக்களும் உமரை அமீருல் முஃமினீன் என்று கூப்பிடும் போது என்ன கேட்கணும், இவரு இவரும் அப்படித்தானே கேட்கணும். இந்த அதிகாரிட்ட, வெறும் அமீர்னு சொன்னா என்ன, இந்த அதிகாரிட்ட உனக்கு மதிப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இவர் விவகாரமான ஆளு அப்படின்னு தெரிய வருது. அப்ப கேக்குறாங்க, இந்த அமீரிடத்துல உனக்கு மதிப்பு இருக்கிறதா, நீ எனக்காக அவரிடத்துல அனுமதி வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதாவது உமர் அவர்களுடைய சபை பொது சபைகள்ல அனுமதி வாங்க தேவையில்லை, நேரா வந்துகிட்டு இருக்கலாம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தனியா இருக்கும்போது, உமரை தவிர வேற யாரும் அந்த அறையில இருக்காத போது, அந்த நேரத்தில் எனக்கு அனுமதி வாங்க தெரியும், அனுமதி வாங்கி தர முடியுமான்னு கேட்கிறார். அதனாலதான் உனக்கு இந்த அமீரிடத்துல அனுமதி இருக்கான்னு கேட்கிறார். அவர் சொல்றாங்க, சரி நான் அனுமதி வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டு பேருக்கும் இடையில நடந்த சம்பவத்தை இப்னு அப்பாஸ் விவரிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் உமருக்கு ரொம்ப நெருக்கமானவங்கல்ல, பலமுறை சொல்லி இருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு, இந்த ஹுர் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அண்ணன் மக உயினா இப்னு ஹிசன் அவரை கூட்டிக்கிட்டு ஹஜ்ரத் உமர் அவங்களிடத்துல அனுமதி வாங்கிட்டு உள்ளார போறாங்க. உள்ளார போனா இவர் உள்ளார நுழைஞ்ச உடனே, யாரு ஹுர் இப்னு கைஸ் உள்ளார நுழைந்த உடனேயே உமரை பார்த்து சொன்னார்கள், வல்லாஹி மா துஅதீனல் ஜஸ்ல் வமா தஹ்க்குமு பைனனா பில் அத்ல், நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடையை கொடுப்பது கிடையாது, நீதமாக எங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வது கிடையாது அப்படின்னு எடுத்து எடுப்புலையே, சலாமும் கிடையாது கலாமும் கிடையாது எதுவுமே இல்லை, எடுத்து எடுப்புல நீ என்ன செய்யற, எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது இல்லையே, நீதமாக நடந்துகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்றை புரிய வேண்டும், அதாவது சட்டத்திலே நீதமாக நேர்மையாக இருக்கின்ற அதிகாரிகளின் மீதும் மக்கள் குறை சொல்வார்கள். அப்படி குறை சொல்பவர்கள் யார், அவர்கள்தான் குறை உள்ளவர்கள், அவர்கள் வழிகேட்டிலும் தங்களின் தவறுகளுக்கு அரசாங்கம் ஒத்துப்போகாத காரணத்தால் அரசாங்கத்தின் மீது குறை சொல்பவர்கள், அதிகாரிகளின் மீது குறை சொல்பவர்கள். புரியுதா, குறை சொல்லும் போது குறை சொல்லப்படக்கூடிய எல்லா அதிகாரிகளும் குற்றவாளிகள் என்று நாம் நிர்ணயித்து விடக்கூடாது, முடிவு செய்து விடக்கூடாது. அப்படி செஞ்சா இங்க இந்த இடத்துல என்ன செய்வீங்க, யாரின் மீது குற்றம் சுமத்துவீர்கள், உமருடைய நீதத்தை பற்றி முஸ்லிம்கள் மட்டுமல்ல எதிரிகளும் சொல்வார்கள். எப்படி உமருடைய நீதத்தை பற்றி முஸ்லிம்கள் மட்டுமல்ல சஹாபாக்கள் மட்டுமல்ல எதிரிகளும் சொல்வார்கள், அந்த அளவு அவர்களுடைய நீதம் பிரபல்யமானது. அப்ப அவர்களை போய் நீ ஒழுங்கா யாருக்குமே கொடுக்கறது கிடையாது, பைத்துல் மாலிலிருந்து தனக்கு எந்த விதமான பலனையும் அடையாமல் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்காக வேண்டி ஒதுக்கிவிட்டவர்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, அவர்களை பார்த்து நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கறது கிடையாது, நீதமாவே நடந்துகிறது கிடையாதுன்னா உமர் அவர்களுக்கு எப்படி இருக்கும், உமர் அவர்கள் அடிக்க முடிவு செய்து விட்டார்கள், முகம் சிவந்து விட்டது, அடிக்க முடிவு செஞ்சிட்டாங்க. இதை பார்த்த ஹுர்ம் என்னாக, உமர் அடிச்சா சும்மாவா இருக்கும், அடுத்து என்ன என்ன நடக்கும் மக்களுடைய நிலை, அடுத்து மக்கள் என்ன பேச ஆரம்பிப்பாங்க, உடனே ஹுர் அவர்கள் ஒண்ணுமே சொல்ல, அமீருல் முஃமினீன் அவர்களே அல்லாஹ் தனது நபிக்கு சொல்லி இருக்கிறான், ஹுதில் அஃப்வ வஅமுரு பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன் வஇன் ஹாதா மினல் ஜாஹிலீன், அல்லாஹ் தனது நபிக்கு சொல்லி இருக்கிறான், மன்னிப்பை பற்றி பிடிப்பீராக, மன்னிப்பை பற்றி பிடிப்பீராக, நன்மையை ஏவுவீராக, அறியாத முட்டாள்களை புறக்கணித்து விடுவீராக, அவர்கள் உங்களுக்கு தீங்கு தரும்போது சொல்லாலோ செய்யலாலோ அவர்களை புறக்கணித்து விடுவீராக என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்ப வந்த ஒரு முட்டாள்கள் உள்ளவர், அறிவினர்கள் உள்ளவர் என்று சொன்னவுடன் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த வசனத்தை ஹுர் ஓதி காட்டினார், அவர் அந்த வசனத்தை முடிக்கும் போது அப்படியே நின்று விட்டார்கள் உமர் அவர்கள், அடிக்க வந்தவங்க அதற்கு பிறகு நகரவில்லை, அப்படியே நின்று விட்டார்கள் என்று கூறி இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, உமர் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தில் அப்படியே நிலை நிற்பவர்களாக இருந்தார்கள். சரி, சம்பவம் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா, ஈஸியா புரியக்கூடிய சம்பவம் தான், கவனமா கேளுங்க, திரும்ப போங்க, பாடத்துக்கு அதிகமா வந்தவங்களுக்கு தெரியும், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஹதீஸா, கால ரசூலுல்லாஹ் இங்க வந்திருக்கா, கால ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை இங்க வந்திருக்குதா வரல, இப்ப புரியணும் நீங்க, மார்க்கம் என்பது சஹாபாக்களிடமிருந்து பிரித்து பார்க்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது என்பதுதான் நமது சிறப்பிற்குரிய முன்னோர்களின் நிலைப்பாடு. எனவேதான் குரானை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ ஹதீஸை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே சஹாபாக்களுடைய நிகழ்வுகளை பதிவு செய்வார்கள். பாடத்தின் தலைப்பு என்ன? ரசூலுல்லாவின் சுன்னாவை பற்றி பிடித்தல். இங்கே பதிவு செய்யப்படுகிற சம்பவம் என்ன? உமர் அவர்களோடு சம்பந்தப்பட்ட சம்பவம். என்ன சொல்ல வருகிறார்கள்? எப்படி சஹாபாக்கள் குர்ஆனை பின்பற்றினார்கள், ஹதீஸை பின்பற்றினார்கள், அதை உதாரணமாக பாருங்கள். அதை பார்த்தாதான் நீங்க பின்பற்ற முடியும். அதை பார்க்கலன்னா நீங்க குழப்பத்துக்கு ஆளாயிடுவீங்க, சிந்தனையால் குழப்பத்துக்கு ஆளாவீர்கள், சந்தேகத்தால் குழப்பத்துக்கு ஆளாவீர்கள், புரியாமல் குழப்பத்திற்கு ஆளாகி விடுவீர்கள். எல்லா விதமான குழப்பங்களின் ஒட்டுமொத்த உருவம் வந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. சஹாபாக்களை விட்டு மார்க்கத்தை பிரித்தால் பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல சஹாபாக்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது என்பதற்கு உதாரணமாக உமருடைய இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இந்த வசனத்தை ஓதுனவன் உமர் அவர்கள், அது எனக்கு தெரியும் ஜாகில் யாருன்னு, எந்த ஜாகில புறக்கணிக்கணும் சொல்லிட்டு இந்த ஜாகில் எல்லாம் அந்த ஜாகில் சொல்லி அடிச்சாங்களா? இன்றைய காலத்தில் வாழ்கிற மனிதர்கள் ஒருவராக தான் என்ன செஞ்சிருப்பாங்க, நீ எனக்கு குரான ஓதி காட்டாத, உன்னை விட எனக்கு குரான் தெரியும். என்ன, நீ எனக்கு குரான ஓதி காட்டாத, உன்னை விட எனக்கு குரான் தெரியும், நீ என்ன படிச்ச ஆலிமா, உனக்கு என்ன ஞானம் இருக்குதா, உனக்கு என்ன அறிவு இருக்குதா என்று குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும் போது அதை மறுப்பதற்கு முயற்சி செய்வார்கள், தங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்த முயற்சி செய்வார்கள். ஆனா பாருங்க, உமரை பாருங்கள், என்ன செய்தார்கள்? வசனம் ஓதி காட்டப்பட்டவுடன் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அப்படியே நின்று விட்டார்கள். அல்லாஹுவின் இந்த வேதங்கள் ஓதி காட்டப்படும் போது அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லாத்தையும் விட்டாங்க, கோபத்தை விட்டுட்டாங்க, அவரை மன்னிச்சுட்டாங்க, அப்படியே அவர்கள் சாந்தமாகி விட்டார்கள். இதுதான் நமது நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இது இது குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால், நபியின் ஹதீஸ் சொல்லப்பட்டால், அதுக்கு மேல ஒரு விளக்கம் இல்லை. இது எப்ப சொல்லப்பட்டதா இருக்கும் அதை கொஞ்சம் கேட்கணும். எப்படி இது எப்ப சொல்லப்பட்டதாக இருக்கும் அதை கொஞ்சம் கேட்கணும். இதுக்கு என்னென்ன அர்த்தமெல்லாம் இருக்கும், இதெல்லாம் எதற்குள்ள வழிகள்? புறக்கணிப்பதை வழமையாக கொண்டவர்களின் பண்பாடுகள். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, மாட்டா ஒரு மாட்டுடைய சதைய அடிடான்னு சொன்னாங்க, புரிஞ்சு போச்சு, ஏதாச்சும் ஒரு மாட்டை எடுத்து அடிச்சிருக்க வேண்டியதானே. செய்பவர்களாக ஒமா காது யஃபாலூன், அல்லாஹ் சொல்றான், இவனு செய்யறதுக்கு ஆசை உள்ளவனா இல்ல, அதனாலதான் அம்மாடா இது என்ன கிண்டல் பண்ற நீனு, நாங்க வந்து கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டா நீ ஒரு மாட்டை எடுத்து அடிக்கணும்னு சொல்லிய என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டு பயமுறுத்தணும்னு அப்படியா? அந்த மாடு என்ன மாடு, அது என்ன நிறத்துல இருக்கும், அது வேலை செய்யுமா, வீட்டுல தூங்குமா, இந்த கேள்வியெல்லாம். இப்படி யார் செய்வார்கள்? யார் அல்லாஹ்வுடைய தீனை புறக்கணிக்க முயற்சி முடிவு செய்து விட்டார்களோ அவர்கள்தான் அதற்கு அனுகூலங்களை, இது இதனால இருக்குமோ அதனால இருக்குமோ என்று தேடுவார்கள். மூமின்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இன்னமா கான கவுலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமிஅனா வ அதஅனா. மூமின்கள் யார்? குர்ஆனின் பக்கம் வாருங்கள், ஹதீஸின் பக்கம் வாருங்கள் என்றால் கேட்டோ கட்டுப்பட்டோம் என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் அல்லாஹ் அவர்களுடைய பண்பாக சொல்லுகின்றான். அப்ப இந்த விஷயங்களை தான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்று நம்ம படிச்ச சம்பவங்களை தெரிஞ்சு கொள்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொன்ன விஷயம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிகழ்வு. இந்த மூன்று ஹதீஸுகளும் தீனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுத்தார்களோ அதே அடிப்படையில் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் விஷயங்களிலே மாற்று கருத்துக்களை முரண்பாடுகளை நுழைக்க கூடாது, அதை அப்படியே முழு மனதோடு அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முழுமையாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதற்கு தௌஃபிக் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. اشهد ان محمد